வரவு செலவு திட்ட ஆவணங்களின்படி இங்கு வந்து தஞ்சக் கோரிக்கைக்கு விண்ணப்பித்துவிட்டு காத்திருப்போர் ரீஃபார்ம்ஸ் டு கம்ப்ளையன்ஸ் அல்லது ரிமூவல் மற்றும் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளோரை இலீகல் மெரட்டைம் அரைவல்ஸ் அல்லது IMAs என அரசு வகைப்படுத்தியுள்ளது என சொல்கிறார் தி ரிஃப்யூஜி ஆக்ஷன் கோலிஷன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த இயன் ரிண்டோல்.
That would cover a range of things. There'll be issues about obtaining documents, communicating with international governments. The government had a long-term problem with, you know, Afghanistan, Iraq, Iran, places that won't accept removals of the IMAs. There's quite a degree of concern about the government pulling people back into detention and using the offshore processing centres as levers to intimidate people or to coerce people into signing, you know, voluntarily to go back.
இரண்டு முக்கியமான மேன்முறையீட்டு மன்றங்களான அதாவது அப்பீல்ஸ் ட்ரைபியூனல்ஸ் ஆன தி மைக்ரேஷன் ரிவ்யூ ட்ரைபியூனல் மற்றும் ரெஃப்யூஜி ரிவ்யூ ட்ரைபியூனல்ஸ் ஆகியன தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல்ஸ் ட்ரைபியூனல் மற்றும் தி கிளாசிபிகேஷன் ரிவ்யூ போர்டு ஆகியவற்றுடன் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. அனுபவம் அற்றவர்கள் தஞ்சக் கோரிக்கையாளரின் விண்ணப்பங்கள் மீதான முடிவுகளை எடுப்பதனால் தஞ்சக் கோரிக்கையாளர்களுக்கு கடினமாகவும் அதே நேரம் அவர்களின் வாழ்வை பாதிப்பதாகவும் அமைந்துவிடும் சந்தர்ப்பங்கள் அதிகம் எனச் சொல்கிறார் குடிபெயர்வோருக்கான முகவர் லிபி ஹோகாத்.
We've got several Afghan clients who, for example, were refused at the Refugee Review Tribunal back in 2010-11 because the country information at that time said the Hazara in Afghanistan faced a golden era. There was no error of law in the way that the member made the decision, but the country information was later proven to be completely incorrect. But those clients have not had merit to appeal the cases at the federal court.
செலவினங்களை குறைத்தல் மற்றும் படகுகளை நிறுத்தல் போன்ற அரசின் செயல்களினால் அடுத்து வரும் 5 வருடங்களில் ஏறக்குறைய 2.5 பில்லியன் டாலர்களை அரசு சேமித்துவிடும் என்கிறார் குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன். அத்துடன் படகு மூலம் வந்து பாதுகாப்பு பெற்றோரின் குடும்பத்தினரின் வருகையை 4,000 குறைத்ததை மிகவும் நல்ல செயல் எனச் சொல்கிறார் ஸ்காட் மாரிசன்.
We've removed those places, Madam Speaker, and it has saved the budget $260 million. There is a humanitarian dividend beyond the fact of stopping these deaths at sea. There is 20,000 places that have been restored to the refugee and humanitarian program because we have freed them up in the special humanitarian program that would otherwise have gone to those who had come to Australia illegally by boat.
தஞ்சங்கோரி வருவோர் பற்றிய ஆஸ்திரேலிய அரசின் கொள்கையினால் மற்றைய நாடுகளும் பயன்பெறுவதாக அரசு வாதிடுகிறது. இந்தோனேசியா, இலங்கை, மலேசியா ஆகிய நாடுகள் ஆட்கடத்துவோரை கட்டுப்படுத்தவென ஆஸ்திரேலியாவிடம் இருந்து பெருந்தொகை பணத்தை பெறுகின்றன. மலேசியா ரோந்து தேவைகளுக்கென 2 கப்பல்களையும் பெற்றுள்ளது. பிராந்திய ஒத்துழைப்பிற்கான திட்டத்தின் கீழ் $86 மில்லியன் இந்தோனேசியா பெறவுள்ளது. ஆனால் பணத்தை அள்ளி வழங்குவது பிராந்திய தீர்வு ஆகாது என்கிறார் இயன் ரிண்டோல்.
It's money to simply keep Indonesia sweet about detaining people. The government has always underpinned the building of detention centres, the maintenance of the detention centres for the Indonesian government. And given the kind of tensions there are between Australia and Indonesia, I think the Australian government has concerns that at some point or other the Indonesian government is no longer going to be willing to cooperate to be a warehouse for asylum seekers. So I think the $86 million is just a small payment on an insurance policy.
தஞ்சங்கோரி வந்தோரின் மீள் குடியமர்வு மற்றும் கிறிஸ்துமஸ் தீவில் குழந்தைகளுக்கான முழுநேர பள்ளி ஆகியவற்றிற்காக அரசு மில்லியன் கணக்கில் செலவிடுகிறது. தஞ்சங்கோரி தனியாக வந்த குழந்தைகளின் பராமரிப்புக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அரசு $11 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. கொம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி எனப்படும் ஒரு பரீட்சார்த்த திட்டத்தை 400 புகலிடக் கோரிக்கையாளரிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரிட்ஜிங் விசாவில் உள்ளோருக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்கிறார் தி ரிஃப்யூஜி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் Paul Power.
I actually had a meeting with a number of talking about how useless they feel and how desperate they are to contribute to Australian society. In that environment, oddly, an appropriate form of mutual obligation could actually be welcomed by quite a number of people.
அதேவேளை மேலும் பல தஞ்சக் கோரிக்கையாளரை சமூகத்துடன் இணைப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் இடம் தேவை என்கிறார் Paul Power.
The best way of saving money in detention is reassessing who actually needs to be detained and only detaining those for whom it's required. It costs well over $400,000 a year to detain somebody in an offshore detention centre, well over $100,000 for people in domestic detention centres, and significantly less than $40,000 for people in the community per person per year. And that's including service provision and any financial support.